லூக்கா அத்தியாயம் 1. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிற காரியங்களை ஆரம்ப முதல் கண்கூடாக பார்த்து வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் முயற்சித்தனர். ஆகவே ஆரம்ப முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட காரியங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை சரியாக ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது எனக்கு நல்லதாக தோன்றியது. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வம்சத்தைச் சேர்ந்த சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி ஆரோனுடைய சந்ததியில் ஒருத்தி, அவளுடைய பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் முதிர் வயதானவர்களாகவும் இருந்தார்கள். அப்படியிருக்க அவன் தன் ஆசாரிய முறைமைகளின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைகளின்படி அவன் தேவாலயத்திற்குச் சென்று தூபம் காட்டுகிறதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டான். தூபம் காட்டுகிற நேரத்தில் மக்கள் எல்லோரும் கூட்டமாக வெளியிலே ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை பார்த்து கலங்கி பயமடைந்தான். கர்த்தருடைய தூதன் அவனை பார்த்து, சகரியாவே, பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பதினாலே அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க மாட்டான். அவன் எலிசபெத்தின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் வம்சத்தாரில் அநேகரை பாவங்களை விட்டு அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான மக்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக கர்த்தருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எப்படி அறிவேன்? நான் முதிர் வயதானவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயதானவளாக இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு மறுமொழியாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ குறித்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதபடியால் இவைகள் நிறைவேறும் நாள் வரை நீ பேச முடியாமல் ஊமையாக இருப்பாய் என்றான். மக்கள் சகரியாவுக்காக நீண்ட நேரம் காத்திருந்து அவன் தேவாலயத்திலிருந்து வெளியே வர தாமதம் செய்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது மக்களிடத்தில் பேச முடியாமல் இருந்தான். எனவே தேவாலயத்தில் அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான் என்று அறிந்து கொண்டார்கள். அவன் ஊமையாக இருந்தபடியால் அவர்களுக்கு சைகை காட்டினான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அதற்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பந்தரித்து மக்கள் மத்தியில் எனக்கு உண்டாயிருந்த அவமானத்தை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் இரக்கம் வைத்து எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி 5 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தாள். எலிசபெத்தின் 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த யோசேப்பு என்கிற பெயருள்ள மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னி பெண்ணிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். இந்த கன்னி பெண்ணின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை பார்த்து அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடமிருந்து கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, நான் கன்னிப்பெண்ணாய் இருக்கிறேனே, இது எப்படி நடக்கும் என்றாள். தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமான தேவனுடைய பலம் உன்னை மூடும், எனவே உன் கர்ப்பத்தில் பிறக்கும் இந்த பரிசுத்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும். இதோ உன் இனத்தைச் சேர்ந்த எலிசபெத்தும் தன்னுடைய முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். குழந்தை இல்லாதவள் என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது ஆறாவது மாதம். தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டான். அந்த நாளில் மரியாள் எழுந்து மலை நாடாகிய யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சீக்கிரமாகப் போய் சகரியாவின் வீட்டிற்குச் சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்டபொழுது அவளுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தை துள்ளியது. எலிசபெத்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதிக சத்தமாக, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடம் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன், இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் கர்ப்பத்திலுள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி, கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, தேவன் அடிமையாகிய என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இனி எல்லா வம்சங்களும் என்னை பாக்கியம் பெற்றவள் என்பார்கள், வல்லமையுடைய தேவன் மகிமையான காரியங்களை எனக்குச் செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும், அவர் தம்முடைய கரங்களினாலே வல்லமை உள்ள காரியங்களை செய்தார், இருதய சிந்தைகளில் பெருமை உள்ளவர்களை சிதறிப்போக பண்ணினார், ராஜாக்களை பதவிகளிலிருந்து நீக்கி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களுக்கு நன்மையானதை கொடுத்து செல்வந்தர்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் வெறுமையாக அனுப்பிவிட்டார், நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் வம்சத்திற்கும் எப்பொழுதும் இரக்கம் செய்ய நினைத்து அவருடைய மக்களாகிய இஸ்ரவேல் தேசத்தினர்களுக்கு உதவி செய்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய மூன்று மாதங்கள் எலிசபெத்துடன் தங்கியிருந்து பின்பு தன் வீட்டிற்கு திரும்பி போனாள். எலிசபெத்திற்கு பிரசவ நேரம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். கர்த்தர் அவள் மேல் எவ்வளவு இரக்கமாக இருந்தார் என்று அவள் அருகில் வசிப்பவர்களும் சொந்தங்களும் கேள்விப்பட்டு அவளோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். எட்டாவது நாளிலே குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ண அவர்கள் எல்லோரும் கூடி வந்து குழந்தையின் தகப்பனுடைய பெயராகிய சகரியா என்ற பெயரையே குழந்தைக்கும் வைக்க விரும்பினார்கள். அப்பொழுது எலிசபெத்து, அப்படி வேண்டாம், குழந்தைக்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவினர்களில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி சகரியாவை பார்த்து, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. அவன் பேசி தேவனை ஸ்தோத்தரித்து புகழ்ந்தான். அதனால் அவர்களை சுற்றி வாழ்ந்த அனைவருக்கும் பயம் உண்டானது. மேலும் யூதேயா மலைநாடு முழுவதும் இந்த செய்தி பரவி இதை குறித்து அதிகமாக பேசப்பட்டது. இதை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனதிலே நடந்தவைகளை நினைத்து, இந்த குழந்தை வளர்ந்து எப்படிப்பட்ட காரியங்களை செய்யுமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்தக் குழந்தையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு உயிரோடிருக்கும் நாட்களெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்யவும் கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் வாக்கினால் தேவன் சொன்னபடியே தமது மக்களை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களிடம் இருந்தும் நம்மை பகைக்கிற எல்லோருடைய கைகளில் இருந்தும் நம்மை இரட்சிப்பதற்காக தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு வல்லமை உள்ள இரட்சகரை அனுப்பினார். என் மகனே, நீ உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய மக்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னே நடந்து போய் இருளிலும் மரண பயத்திலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய சூரியன் நம்மிடம் வந்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலனடைந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படையாக உபதேசிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே வாழ்ந்து வந்தான்.